சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 11, 2024. தலைப்பு: ஆவி. கோல்டன் உரை. சங்கீதம்: உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம்: கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து யோபு. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வவல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. சங்கீதம்: கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளையிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஏசாயா. நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதின் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதுமில்லை. அதின் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதுமில்லை. லூக்கா. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். லூக்கா. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். பன்னிருவரும் அவருடனே கூட இருந்தார்கள். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடுங்கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரந்தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகுகாலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள்ளே போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததைக் கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரந்தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்திலுள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தப்படி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவருடனே கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். ரோமர். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். தீமோத்தேயு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நடபடிகள். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தீனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதாபத்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவட்டையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதுமில்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவரல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரோமர். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கேள்வி: இருப்பதன் அறிவியல் அறிக்கை என்ன? பதில்: பொருளில் உயிர், உண்மை, புத்திசாலித்தனம் அல்லது பொருள் இல்லை. அனைத்தும் எல்லையற்ற மனம் மற்றும் அதன் எல்லையற்ற வெளிப்பாடு. ஏனென்றால் கடவுள் எல்லாவற்றிலும் உள்ளார். ஆவி அழியாத உண்மை. விஷயம் மரணப்பிழை. ஆவி உண்மையானது மற்றும் நித்தியமானது. விஷயம் உண்மையற்றது மற்றும் தற்காலிகமானது. ஆவியானவர் கடவுள். மனிதனே அவருடைய சாயலாகவும் உருவமாகவும் இருக்கிறார். எனவே மனிதன் பொருள் அல்ல, அவர் ஆன்மீகம். தந்தை அம்மா என்பது தெய்வத்தின் பெயர். இது அவரது ஆன்மீக படைப்புடன் அவரது மென்மையான உறவை குறிக்கிறது. அப்போஸ்தலன் அதை ஒரு உன்னதமான கவிஞரின் ஒப்புதலுடன் மேற்கோள் காட்டிய வார்த்தைகளில் வெளிப்படுத்தினார். நாங்களும் அவருடைய சந்ததியினர். எல்லையற்ற வாழ்க்கை மற்றும் அன்பில் நோய், பாவம் அல்லது மரணம் இல்லை. மேலும் எல்லையற்ற கடவுளில் நாம் வாழ்கிறோம், நகர்கிறோம், இருக்கிறோம் என்று வேதம் அறிவிக்கிறது. பிழையின் பயங்கரமான சத்தம், கருமை மற்றும் குழப்பத்திற்கு மேலே சத்தியத்தின் குரல் இன்னும் அழைக்கிறது. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? உணர்வு, நீ எங்கே இருக்கிறாய்? மனம் விஷயத்தில் இருக்கிறது. கெட்டது மனம் அல்லது கலை என்ற நம்பிக்கையில் நீ வாழ்கிறாயா? ஒரு கடவுள் மட்டுமே இருக்கிறார், இருக்க முடியும் என்ற உயிருள்ள நம்பிக்கையில். அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறீர்களா? கடவுள் மட்டுமே மனதை ஆளும் மனிதன் என்று பாடம் கற்கும் வரை மரண நம்பிக்கை ஆரம்பத்தில் இருந்ததைப் போலவே பயந்து நீ எங்கே இருக்கிறாய் என்ற கோரிக்கையிலிருந்து மறைந்துவிடும். இந்த மோசமான கோரிக்கை, ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய், தலை, இதயம், வயிறு, இரத்தம், நரம்புகள் போன்றவற்றின் ஒப்புதலால் சந்திக்கப்படுகிறது. வலி, பாவம், நோய் மற்றும் மரணம். மாம்சம் ஆவிக்கு எதிராக இச்சிக்கிறது. நன்மை தீமையுடன் ஒத்துப்போவதை விட மாம்சமும் ஆவியும் செயலில் ஒன்றுபட முடியாது. ஒரு இடைநிறுத்தம் மற்றும் பாதி வழி நிலையை எடுப்பது அல்லது ஆவி மற்றும் பொருள். உண்மை மற்றும் பிழை ஆகியவற்றுடன் சமமாக வேலை செய்ய எதிர்பார்ப்பது புத்திசாலித்தனம் அல்ல. ஒரே ஒரு வழி உள்ளது, அதாவது கடவுள் மற்றும் அவரது யோசனை. இது ஆன்மீகத்திற்கு வழிவகுக்கிறது. தவறான அஸ்திவாரங்களில் நாம் பாதுகாப்பாக உருவாக்க முடியாது. சத்தியம் ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்குகிறது. அதில் பழைய விஷயங்கள் கடந்து செல்கின்றன மற்றும் எல்லாமே புதியனவாகும். பேரார்வம், சுயநலம், தவறான பசி, வெறுப்பு, பயம், அனைத்து சிற்றின்பம், ஆன்மீகத்திற்கு அடிபணிதல் மற்றும் மிகையான இருப்பு கடவுளின் பக்கம் உள்ளது. நல்லது. மனிதன் கடவுளிடமிருந்து பிரிந்துவிட்டான் என்ற நம்பிக்கையிலிருந்து விடுபட்டு தெய்வீக கோட்பாடு, வாழ்க்கை மற்றும் அன்புக்கு மட்டுமே கீழ்ப்படிவோம். அனைத்து உண்மையான ஆன்மீக வளர்ச்சிக்கும் புறப்படுவதற்கான சிறந்த புள்ளி இங்கே உள்ளது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவுகள், தெய்வீக கோட்பாடு மற்றும் யோசனை ஆகியவை அறிவியலில் அழிக்க முடியாதவை மற்றும் விஞ்ஞானம் நல்லிணக்கத்திற்கு திரும்புவதும் இல்லை. ஆனால் தெய்வீக ஒழுங்கு அல்லது ஆன்மீக சட்டத்தை வைத்திருக்கிறது. அதில் கடவுளும் அவர் படைத்த அனைத்தும் பரிபூரணமானவை மற்றும் நித்தியமானவை. அதன் நித்திய வரலாற்றில் மாறாமல் இருக்கும். அறிவியலில் எல்லா உயிரினங்களும் நித்தியமானது, ஆன்மீகம் பரிபூரணமானது, ஒவ்வொரு செயலிலும் இணக்கமானது. சரியான மாதிரி உங்கள் எண்ணங்களில் மனச்சோர்வடைந்த எதிர்க்கு பதிலாக இருக்கட்டும். சிந்தனையின் இந்த ஆன்மீகமயமாக்கல் ஒளியை அனுமதிக்கிறது, மேலும் தெய்வீக மனதை கொண்டு வருகிறது. வாழ்க்கை மரணம் அல்ல உங்கள் நனவில். ஒருமுறை இயேசு ஒரு நோயின் பெயரை கேட்டார் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. நவீனர்கள் டிமென்ஷியா என்று அழைக்கப்படும் ஒரு நோயாகும். அரக்கன் அல்லது தீயவன், அவனது பெயர் லெஜியன் என்று பதிலளித்தான். அப்பொழுது இயேசு தீமையை துரத்தினார், பைத்தியக்காரன் மாறினான், உடனே குணமடைந்தான். இயேசு தீமையை சுயமாக பார்க்கவும் அதனால் அழிக்கவும் செய்தார் என்று வேதம் இறக்குமதி செய்கிறது. எல்லா நோய்களுக்கும் காரணமும் அடித்தளமும் பயம், அறியாமை அல்லது பாவம். நோய் எப்பொழுதும் ஒரு தவறான எண்ணத்தால் தூண்டப்படுகிறது, அது அழிக்கப்படுவதில்லை. நோயாளிகளின் பயத்தை தணிப்பதன் மூலம் எப்போதும் உங்கள் சிகிச்சையை தொடங்குங்கள். பயத்தை முற்றிலுமாக அகற்றுவதில் நீங்கள் வெற்றி பெற்றால் உங்கள் நோயாளி குணமாகிவிட்டார். பைத்தியக்காரத்தனத்தின் சிகிச்சை குறிப்பாக சுவாரஸ்யமானது. எவ்வாறாயினும் பிடிவாதமாக இருந்தாலும் பெரும்பாலான நோய்களை காட்டிலும் உண்மையின் நல்வாழ்வு நடவடிக்கைக்கு இது மிகவும் எளிதாக உதவுகிறது. இது பிழையை எதிர்க்கிறது. பைத்தியக்காரத்தனத்தை குணப்படுத்துவதில் பயன்படுத்தப்படும் வாதங்கள் மற்ற நோய்களைப் போலவே இருக்கும். அதாவது மூளை மனதை கட்டுப்படுத்தவோ அல்லது சிதைக்கவோ துன்பம் அல்லது துன்பத்தை ஏற்படுத்தும் சாத்தியமற்றது. உண்மையும் அன்பும் ஒரு ஆரோக்கியமான நிலையை நிறுவி மரண மனதையோ அல்லது நோயாளியின் எண்ணத்தையோ வழிநடத்தி ஆளுகை செய்யும். மேலும் அது டிமென்ஷியா, வெறுப்பு அல்லது வேறு ஏதேனும் முரண்பாடு என்று அழைக்கப்பட்டாலும் எல்லா பிழைகளையும் அழித்துவிடும். பொருளின் மீதான நம்பிக்கை வெற்றி பெற்றால் உணர்வு ஒரு சிறந்த உடலை உருவாக்குகிறது. ஆன்மீக புரிதலின் மூலம் சரியான பொருள் நம்பிக்கை மற்றும் ஆவி உங்களை புதிதாக உருவாக்கும். கடவுளை புண்படுத்துவதை தவிர நீங்கள் மீண்டும் ஒருபோதும் பயப்பட மாட்டீர்கள். இதயம் அல்லது உடலின் எந்த பகுதியும் உங்களை அழிக்கும் என்று நீங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டீர்கள். மனிதர்கள் கடவுளை ஈர்க்க வேண்டும். அவர்களின் பாசங்களும் நோக்கங்களும் ஆன்மீக வளர்ச்சியடைய வேண்டும். அவர்கள் இருப்பதற்கான பரந்த விளக்கங்களுக்கு அருகில் இருக்க வேண்டும். மேலும் எல்லையற்றதை பற்றிய சரியான உணர்வை பெற வேண்டும். பாவமும் மரணமும் தள்ளிப்போக வேண்டும். இந்த விஞ்ஞான உணர்வு ஆவிக்காக பொருளை துறப்பது எந்த வகையிலும் மனிதனின் தெய்வீகத்தை உறிஞ்சுவதையும் அவனது அடையாளத்தை இழப்பதையும் பரிந்துரைக்காது. ஆனால் மனிதனுக்கு விரிந்த தனித்துவம், சிந்தனை மற்றும் செயலின் பரந்த கோளம், மேலும் விரிவான அன்பு, உயர்ந்த மற்றும் பலவற்றை வழங்குகிறது. நிரந்தர அமைதி. உடல் உணர்வுகளின் தலைவன் மனம். மேலும் நோய், பாவம் மற்றும் மரணத்தை வெல்ல முடியும். கடவுள் கொடுத்த இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை கைப்பற்றி அதன் உணர்வையும் செயலையும் நிர்வகிக்கவும். நன்மைக்கு மாறான அனைத்தையும் எதிர்க்கும் ஆவியின் பலத்தில் எழுச்சி பெறுங்கள். கடவுள் மனிதனை இதற்கு திறமையாக ஆக்கியுள்ளார். மேலும் மனிதனுக்கு தெய்வீகமாக வழங்கப்பட்டுள்ள திறனையும் சக்தியையும் எதுவும் குறைக்க முடியாது. ஆன்மீக வாழ்வும் ஆசீர்வாதமும் மட்டுமே சான்றுகள். இதன் மூலம் நாம் உண்மையான இருப்பை அடையாளம் காண முடியும் மற்றும் அனைத்தையும் உறிஞ்சும் ஆன்மீக அன்பிலிருந்து வரும் சொல்ல முடியாத அமைதியை உணர முடியும். நாம் கிறிஸ்தவ அறிவியலில் வழியை கற்றுக்கொண்டு மனிதனின் ஆன்மீகத்தை அடையாளம் காணும் போது கடவுளின் படைப்பை கண்டு புரிந்து கொள்வோம். பூமி மற்றும் வானம் மற்றும் மனிதனின் அனைத்து மகிமைகளையும் சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.